إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا تزال قدم ابن آدم يوم القيامة حتى يسأل عن أربع عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن علمه ماذا عمل به صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்பொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று குழுமியிருக்கும் இறைநச செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் விரும்பியோ விரும்பாமலோ நம்முடைய கால நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யார் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் அல்லாஹுவை பயந்து இஸ்லாமிய வழியில் கழிக்கிறாரோ அவர்தான் வெற்றிக்குரியவர், அவர்தான் ஜெயசீலர். சகோதரர்களே, குர்ஆன் இதை தெளிவாக சொல்லுகிறது. قد افلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياه الدنيا. இது போன்று பல குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த உலக வாழ்வில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிறந்த அறிவுரைகளை குர்ஆன் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், قد افلح من تزكى. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இஸ்லாமிய வழி தவறாது பாவங்களிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி செய்த பாவங்களுக்காக தௌபா செய்து இஸ்திஃபார் செய்து அல்லாஹுடைய சிந்தனையோடு ஐந்து நேரம் தொழுது அல்லாஹுடைய சிந்தனையோடு யார் தன்னுடைய வாழ்நாளை கறி கழிக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்நாள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விடயங்களிலே மிக பெருமதி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த கால நேரத்தை நாங்கள் இஸ்லாத்துக்கு புறம்பான வழியிலே கழிக்க கூடாது. எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் எங்களை கபரின் பக்கம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஹ்சருன் நாஸ், மன் அஹ்சமுன் நாஸ், மன் அத்யசுன் நாஸ். அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களிலே புத்திசாலி யார், மனிதர்களிலே நல்ல அறிவுள்ளவர் யார், திடகாத்திரமானவர் யார், அழகானவர் யார் என்றெல்லாம் சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கின்ற பதிலை நாங்கள் பார்த்தால் சொல்லுவார்கள், மன் தால உம்ருஹு வஹசுன அமலு, யாருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா யாருக்கு இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த நீண்ட வாழ்க்கையை நல்ல அமல்களிலே இஸ்லாமிய வழியிலே யார் கழிக்கிறாரோ அவர்தான் மனிதர்களிலே மிக சிறந்தவர் என்று சொல்லி இருக்கிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறான், நீண்ட கால வாழ்வை தந்திருக்கிறான். இந்த காலத்தை பொறுத்தவரையிலே 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ ஒரு மனிதர் வாழ்கிறார் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அது ஒரு நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த காலத்தை சகோதரர்களே அவர் இஸ்லாமிய வழியிலே கழிப்பாரேயானால் அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே வெற்றி கொள்ளவராக வெற்றி பெற்றவராக மாறுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய கால நேரங்களில் ஒவ்வொரு வினாடியும் அது நாட்களாக, ஒவ்வொரு மணித்தியாலங்கள் நாட்களாக, நாட்கள் வாரங்களாக, வாரங்கள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாக உருண்டோடி கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, சென்ற வருடம் 1433 ஹிஜ்ரி கழிந்து ஹிஜ்ரி 1434 ஆண்டு நாங்கள் இன்று திகதி 8 பிறை 8 இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அவ்வளவு தூரம் எங்களுடைய கால நேரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய கழிந்த காலத்தை நாங்கள் எவ்வாறு செலவழித்திருக்கிறோம், எங்களுடைய கழிந்த காலம் எவ்வாறு சென்றிருக்கிறது, அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே எங்களுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறோமா? ஏனென்றால் அன்பு சகோதரர்களே, மறுமை நாளிலே எங்களிடத்திலே கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்றுதான் வாழ்நாளை பற்றிய கேள்வி என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அநேகமாக நம் அவர்கள் இதை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு, வாழ்நாளுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு கொடுத்த இந்த காலத்துக்கு நாங்கள் அல்லாஹிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே. ஒரு வழக்கிலே போலீஸ் அதிகாரிக்கு முன்பு பேசுவதாக இருந்தால், அல்லது ஜட்ஜுக்கு முன்னால் ஒரு வழக்கிலே அகப்பட்டு அந்த ஜட்ஜுக்கு முன்னால் ஆஜராக்கப்பட்டால், சமூகமாக்கப்பட்டால் நாம் எவ்வளவு பயப்படுகிறோம், எப்படி இவருக்கு முன்னால் பேசுவது, எந்த ப்ரொக்டரை நான், எந்த வழக்கறிஞரை நான், அதாவது நான் தேடுவது என்றெல்லாம் சிந்திக்கிறோம். ஆனால் உலகத்திலே சாதாரண ஒரு நீதிபதிக்கு முன்னால் பேசுவதற்கு இவ்வாறு பயப்படுகிறோம் என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் மறுமை நாளிலே எங்களிடத்திலே கேட்கப் போகிறான், உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு செலவழித்தாய். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு கதம இப்னி ஆதம் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். நான்கு கேள்விகளுக்கு அல்லாஹ்விடத்திலே சரியான பதில், அதற்கு உரிய தகுந்த பதில் சொல்லாத வரையில் ஒரு மனிதனுடைய காலை அசைக்க முடியாது. மஹ்ஷர் மைதானத்திலே கஷ்டங்கள் நிறைந்த, அமளி துமளிகள் நிறைந்த அந்த இடத்திலே நாலு கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்காத வரையில் அவனுடைய காலை அசைக்க முடியாது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே முதலாவது கேள்வி என்ன சகோதரர்களே, அன் உம்ருஹி ஃபீமா அஃனா, உனக்கு உலகத்திலே வாழ்வதற்கு சந்தர்ப்பம் தந்தேன், 60 வருடமோ 80 வருடமோ 100 வருடமோ உன்னை நான் வாழ வைத்தேன். அல்லாஹு தஆலா கேட்பான், அந்த வாழ்நாளை நீ எப்படி செலவழித்தாய் என்பது முதல் கேள்வியாக இருக்கிறது. சகோதரர்களே, நாம் எவ்வளவு தூரம் பயப்படுகிறோம் அல்லாஹ், நம்முடைய வாழ்நாள் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது. அநேகமான முஸ்லிம்களுடைய வாழ்நாளை பார்த்தால் இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்த டச்சும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது, பள்ளி வாயிலோடு தொடர்பு கிடையாது. இஸ்லாத்தை மறந்து அவர்கள் நாத்திகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பேரளவிலே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆயிஷா, ஹதீஜா என்றெல்லாம் இஸ்லாமிய பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய லைஃப், அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்தவனுடைய வாழ்வு போல, அவர்களுடைய வாழ்க்கை சியோனிசவாதிகள் யூதிகளுடைய வாழ்வை போல, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வாழ்வை போல கழிந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லுவது? எனவே வாழ்நாள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெருமதியான ஒரு சொத்து சகோதரர்களே. வியாபாரம் செய்கின்ற ஒருவர் எப்படி அவருடைய முதலை பாதுகாக்கிறாரோ, வியாபாரத்துக்கு எப்படி ஒரு முதல் தேவையும் சகோதரர்களே, ஒரு 20 லட்சம் 50 லட்சம் ஒரு முதல் கிடைத்தால் எப்படி அதை போட்டு நல்லதொரு தொழிலை, நல்லதொரு வியாபாரத்தை நாங்கள் செய்வோமோ, ஒரு தொழிலுக்கு எப்படி முதல் அவசியமாக இருக்கிறதோ அதே போல எங்களுடைய வாழ்நாளுக்கு கால நேரம் முதலாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுடைய கால நேரம் தான் முதல் சகோதரர்களே. எப்படி ஒரு வியாபாரத்தினுடைய முதல் கெட்டுவிட்டால் அந்த வியாபாரம் கெட்டுவிடுகிறதோ, அதே போல எங்களுடைய கால நேரம் கெட்டுவிட்டால், எங்களுடைய கால நேரம் வீணாகிவிட்டால் அது எங்களுடைய முதலே அழிந்ததற்கு சமமாக இருக்கிறது. எனவேதான் இதை மனித சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்துவதற்காகத்தான் மனிதன் கால நேரத்தை அவன் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே கழிக்க வேண்டும். அவன் செல்வமுடையவனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், அதாவது பட்டம் பதவி அவனுக்கு இருக்கலாம், எது இருந்தாலும் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே அவனுடைய வாழ்நாள் கழிய வேண்டும். யாருடைய வாழ்நாள் தீனின் பிரகாரம் இஸ்லாமிய வட்டத்துக்குள் கழிய இல்லையோ சகோதரர்களே, அவன் செலவழிக்க இல்லையோ, தொழுகை இல்லை, மஸ்ஜிதோடு தொடர்பு இல்லை, ஜகாத் சதக்கா இல்லை, கடமையான ஹஜ் இல்லை, சொல்ல போனால் இஸ்லாத்தையே மறந்து வாழ்கிறார் என்றால் அவருடைய பணம் எதற்கு, அவருடைய பதவி பட்டம் எதற்கு, அவருடைய பணம் அல்லாஹ்விடத்திலே உதவி செய்யுமா? அவருடைய பதவியும் அவருடைய உலகளாவிய கண்ணியங்களும் அல்லாஹ்விடத்திலே உதவி செய்யுமா? இல்லை சகோதரர்களே. எனவே அன்பு சகோதரர்களே, இதை மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் எப்படி உணர்த்துகிறான்? சூரத்துல் அஸ்ரை ஓதி பாருங்கள். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபி குஸ்ர். அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறார். ஏன் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வதற்கு காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? தங்கத்தின் மீது சத்தியம் செய்யலாமே, வெள்ளியின் மீது சத்தியம் செய்யலாமே, காசு பணத்தின் டொலர் ரூபாவின் மீது சத்தியம் பண்ணலாமே. அல்லாஹ் ஏன் காலத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறான்? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அதனால் தான் இந்த குர்ஆனுடைய இரண்டு வரிகள் கொண்ட இந்த அத்தியாயம் இருக்கிறதே. குர்ஆனிலே மனிதனுக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை அறிவுரைகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. எனவேதான் இந்த சூராவை பற்றி, இந்த அத்தியாயத்தை பற்றி இமாம் அறிஞர் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், மனிதர்கள் சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால், முஸ்லீம்கள் குர்ஆனை சிந்தனையோடு படிப்பார்களே ஆனால் அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு இரண்டு வரிகள் கொண்ட இந்த சூரத்துல் அஸ்ரே போதுமானது என்று சொல்கிறார். வல் அஸ்ர இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆனிலே 114 சூராக்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. புனித குர்ஆனிலே இந்த வல் அஸ்ர் என்ற சூராவை மட்டும்தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்றால் அது போதும் படிப்பிலே உள்ள ஒரு மனிதனுக்கு திருந்தி வாழ்வதற்காக. ஏன் அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறான், காலம் பெருமதியானது. மனிதனே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்நாளை ஈமான் இல்லாமல் கழிக்காதே, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் கழிக்காதே, விசுவாசம் இல்லாமல் கழிக்காதே, தொழுகை இல்லாமல் கழிக்காதே, இஸ்லாத்தின் நல்லமல்களை செய்யாமல் உன்னுடைய வாழ்நாளை கழிக்காதே என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே மனித காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், முழு மனித சமுதாயமும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஏன் மனித சமூகம் ஏன் நஷ்டத்தில் இருக்கிறது? தொழில் இல்லாததனாலயா, காசு பணம் இல்லாததனாலயா, அவர்களுக்கு உலகளாவிய அந்தஸ்துகள் பதவிகள் இல்லாததனாலயா? அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஏன் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் தெரியுமா? இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, சொர்க்கத்தை பற்றிய ஆசை, மறுமை வாழ்வுடைய சிந்தனை, மௌத்துக்கான தயாரிப்பு யாரிடத்தில் இல்லையோ அவன் நஷ்டவாளி. எனவே முதலாவதாக ஈமான், அவனுடைய உள்ளத்திலே விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய பயம், அச்சம், மௌத்துக்கான தயாரிப்பு, இது அவனுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். மௌத்துடைய சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அடுத்ததாக அல் அமலு ஸாலிஹ் இல்லல்லதீன ஆமனு, அவன் நல்லமல்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும். சகோதரர்களே, நல்லமல் என்கிறது தொழுவது மட்டுமல்ல, நோம்பு பிடிக்கிறது மட்டுமல்ல. அதனால் தான் இது பிழையாக சில மனிதர்கள் நல்லமல் என்றால் ஏதோ கொஞ்சம் தொழுது நோம்பு பிடித்தால் போதும் என்று விளங்கிக் கொண்டதால் தான் அநேகமான மக்கள் இன்று இஸ்லாமிய வழி தவறிக் கொண்டிருக்கிறார். அல் அமலு ஸாலிஹ் என்பது சகோதரர்களே, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற, இஸ்லாம் நபி அவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய அத்தனை நல்ல முறைகளும் சாலிகான அமலாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் ஈமானுக்கு பிறகு அவனுடைய வாழ்வை நல்லதாக்கிக் கொள்ள வேண்டும். அவனுடைய செயல்களை, அவனுடைய நாளாந்த வேலவட்டிகளை நல்லதாக இஸ்லாமிய வழியில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, எனவேதான் நாளைய கியாமத்துடைய நாளிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை எப்படி செலவழித்தாய்? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மௌத்துடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். ஏன், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் மண்ணறை கபர் எங்களை பார்த்து அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஏ யப்ன ஆதம், மனிதனே உனக்கு தெரியாதா, நான் பைத்துல் வஹ்ஷா, அன பைத்துல் குர்பா, அன பைத்துல் லீக், மண்ணறை சொல்லிக் கொண்டிருக்கிறது மனிதனை பார்த்து. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ், ஒரு நாள் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக, சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை தூக்கிக் கொண்டு சஹாபாக்களோடு கபருக்கு சென்றார்கள், மண்ணறைக்கு சென்றார்கள். அங்கே சென்று அந்த கபரிலே ஜனாசாவை வைத்துவிட்டு அங்கிருந்த மனிதர்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், நபி அவர்கள், தோழர்களே, உங்களுக்கு தெரியுமா இந்த கபர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த கபர் மனிதனை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, மனிதனே எனது முதுகுக்கு மேலால் நீ சுத்திக் கொண்டிருக்கிறாய், அலைந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு தெரியாதா நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன், உனக்கு தெரியாதா நான் ஏழ்மையின் வீடாக இருக்கிறேன், மனிதனே நீ அறியவில்லையா நான் விரக்தியின் வீடாக இருக்கிறேன், நான் நெருக்கடியின் வீடாக இருக்கிறேன், நான் புழுக்கள் நிறைந்த வீடாக இருக்கிறேன். ஆனால் அல்லாஹு தஆலா யாருக்கு என்னை விசாலமாக்குறானோ அவர்களை தவிர, யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவை பயந்து ஈமானோடு நல்லமல்களோடு இஸ்லாமிய வழியில் வாழ்ந்து விட்டு வந்தாரோ அவருக்கு இது ஒரு சொர்க்கத்து பூங்காவாக இருக்கும். ஹதீஸ்லே வருகிறது, ஒரு சாலிகான மனிதனை சகோதரர்களே கபரிலே வைத்து விட்டால் மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு சொல்லுவார்களாம், ஏ மனிதனே, நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி நீ தூங்கப்பா என்று சொல்லி மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு வாழ்த்து சொல்லுவார்கள். அவனுடைய மன்னரை சகோதரர்களே சொர்க்கத்து பூங்காவனமாக மாற்றப்படும். சொர்க்கத்தில் இருந்து நம்முடைய, அதாவது குளிரூட்டப்பட்ட ஏசி ரூம் போல அல்ல சகோதரர்களே, சொர்க்கத்தின் குளிரூட்டப்பட்ட, சொர்க்கத்தின் மனம் கமழுகின்ற ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு இடமாக அந்த கபர் ஆக்கப்படும். மலக்குமார்கள் அவனை வாழ்த்துவார்கள், உலகத்திலே அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்தாய், எனவே நீ ஒரு புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்கிக்கொள் என்று சொல்லுவார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்நாள் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே கழிய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதம் பிற எட்டிலே என்று இருக்கிறோம் சகோதரர்களே. இந்த நேரத்திலே சென்ற காலத்தை நாங்கள் எப்படி கழித்தோம்? இந்த இஸ்லாமிய புது வருடத்தின் முஹர்ரம் மாதம் எங்களுக்கு எந்த படிப்பினைகளை நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது? இந்த இஸ்லாத்தை கட்டி வளர்ப்பதற்காக நான் நபி அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பட்ட சிரமங்கள் என்ன? அதிலே மிகப்பெரிய சிரமம் தான் ஹிஜ்ரத்தின் போது. சகோதரர்களே, ஹிஜ்ரத்தை முக்கியமாக மையமாக வைத்துத்தான் இந்த இஸ்லாமிய வருடம் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்று கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், ஜனவரியை அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு டிசம்பர் மாத கடைசியை, வருட கடைசியை அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு நமது முஸ்லீம்கள் இஸ்லாமிய புது வருடத்தை அறியாமல் இருக்கிறார்கள், முஹர்ரமை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, எத்தனையோ நபர்களை நாங்கள் பார்க்கிறோம் வீடுகளிலே, அதாவது கிறிஸ்துமஸை வரவேற்பதற்காக, அல்லது அதாவது கிறிஸ்து வருடத்தை வரவேற்பதற்காக, 2012 முடிவடைந்து 2013 வரவேற்பதற்காக அவர்கள் எவ்வளவு பெரிய ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். அதற்கு என்று பட்டாசுகள் கொளுத்துவதும், அதற்கு என்று கேக் வெட்டுவதும், அதற்கு என்று கிறிஸ்தவ அவர்களுடைய அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதும், இப்படி நமது முஸ்லிம்கள் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் முஹர்ரம் இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதம் வந்து இன்று பிற எட்டிலே இருக்கிறோம் என்பது எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும். இந்த புது வருடம், இந்த முதல் மாதம் எங்களுக்கு நினைவூட்டுகின்ற தியாக சம்பவங்கள் என்ன சகோதரர்களே? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் அல்லவா? நாம் இஸ்லாத்துக்காக என்ன செய்கிறோம்? ஹிஜ்ரத் என்கிற நபி அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய சொத்துக்கள் குடும்பத்தை விட்டு ரிஃபீஜஸாக அகலியாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் சேர்கிறார்களே. நபி அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களும் கூட அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன சகோதரர்களே? மக்காவை விட்டு பிரிய முடியாமல் கவலையோடு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து வெளியாகிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து தப்பி போய்விட்டார்கள் என்பதை அறிந்த அன்றைய இஸ்லாத்தின் விரோதிகள் சும்மா விட்டார்களா? நபி அவர்களை தேடினார்கள். தேடியது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கிடத்த இடத்திலே இருக்கவில்லை. என்ன சொன்னார்கள்? அபூஜஹில் மக்காவிலே ஒரு அறிவித்தல் கொடுத்தான், யார் முஹம்மதை பிடித்து தருகிறாரோ, இந்த முஹம்மத் இவரை யார் பிடித்து கைது செய்து எங்களுடைய கையில் தருகிறாரோ அவருக்கு 100 ஒட்டகம் நாங்கள் பரிசு கொடுப்போம் என்று அறிவித்தார். அன்பு சகோதரர்களே, 1400 வருடங்களுக்கு முன்பு 100 ஒட்டகத்தின் பெருமதி என்ன? 100 ஒட்டகம் என்கிறது இன்றைய காலத்திலே 100 பெருமதியான வாகனங்களை போன்று சகோதரர்களே. இந்த பரிசை அடைந்து கொள்வதற்காக மக்காவில் இருக்கக்கூடிய வீரர்கள், மக்காவில் இருக்கக்கூடிய பலசாலிகள், வாலிபர்கள் எல்லோருமே தயாராகிவிட்டார்கள். நபி அவர்களை தேடுகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து புறப்பட்டு அங்கே வெளியாகி சென்று மக்காவினுடைய கடைசி எல்லையிலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு மலை, சௌர் மலை, அந்த சௌர் மலையின் குகைக்குள்ளே 3 நாட்கள் தங்கி இருந்தார்கள் சகோதரர்களே. அந்த 3 நாட்களும் நபி அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமம் சிந்தனை செய்து பாருங்கள். உயர்ந்த ஒரு மலை, அந்த மலையின் குகைக்குள்ளே 3 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த மலையையும் விடவில்லை காபிர்கள், அந்த மலைக்கு மேலாலும் வந்து விட்டார்கள் சகோதரர்களே. வரலாற்றிலே ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், காபிர்கள் அந்த மலைக்கு மேலாலே வந்து ரசூலுல்லாஹி தேடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களோடு அந்த குகைக்குள்ளே அவர்களிலே ஒருவர் குனிந்து பார்த்தால் எங்களை கண்டுகொள்வாரே ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மா தன்னுக்கு பிஸ்னைன் அல்லாஹு ஸாலிஸுஹுமா. அபூபக்கரே, ஏன் பதறுகிறாய்? நீ என்ன நினைக்கிறாய்? நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறாயா? பயப்பட வேண்டாம், எங்களோடு 3வது நபராக அல்லாஹ் இருக்கிறான் என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, 3 நாட்களாக அந்த மலைக்கு மேலாலும் தேடுகிறார்கள், எல்லா இடங்களிலும் தேடுகிறார்கள். ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிக எளிமையான முறையிலே அந்த இடத்திலே பாதுகாத்தான். புறா முட்டையின் காரணமாக, சிலந்தி வலை மூலமாக அல்லாஹ் பாதுகாத்தான். 3 நாட்களுக்கு பிறகு நபி அவர்கள் அந்த மலையிலிருந்து வெளியேறி மக்காவை விட்டு பிரிய முடியாமல் அழுகிறார்கள். அந்த மக்காவை பார்த்து சொன்னார்கள், யா அர்ல மக்கா இன்னக்கு அஹப்பு அர்லில்லாஹி இலல்லாஹ் வ அஹப்பு அர்லில்லாஹி இலைய லவ்லா அன் அஹ்லக்கி அஃரஜூனி மா அஃரஜ்து மின் ஹிக்காரா. நாங்கள் நினைக்கிறோம் உலகத்திலே சிறந்த சிட்டி அமெரிக்கா தான், உலகத்திலே மிக சிறந்த சிட்டி சிங்கப்பூர் தான், உலகத்திலே மிக சிறந்த இடம் நுவரலியா தான் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு அப்படி எப்படியோ தோற்றம் அளிக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே சிறந்த இடம், அன்பு சகோதரர்களே, அதனால் அது ஒரு பாலைவனமாக இருக்கலாம், எங்களுடைய கண்களுக்கு வெறும் மலையும் மணலும் தெரிகின்ற ஒரு இடமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அமைக்கப்பட்ட முதல் பள்ளி வாசல் காபத்துல்லாஹை அங்கேதான் வைத்திருக்கிறார். இன்று நாங்கள் பார்க்கிறோம் உலக அற்புதங்களில் ஒன்றாக அந்த காபத்துல்லாஹ் இருக்கிறது. அங்கே சேருகின்ற ஜனத்திரள், அங்கே ஒன்று சேருகின்ற மக்கள், அந்த காபத்துல்லாவை வலம் வருகின்ற காட்சி உலகத்தில் அது போன்ற ஒரு சீன்ஸ், அது போன்ற காட்சி எங்கே காண முடியும் சகோதரர்களே? அது மட்டுமா, அங்கே இருக்கிற ஜம்ஜம் கிணறை பார்க்கிறோம், அது உலக அற்புதங்களில் ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவுதான் தண்ணீரை இறைத்து வாரி கொட்டினாலும், அள்ளி வீசினாலும் ஒரு அங்குலம் கூட தண்ணீர் குறைய முடியாத உலக அற்புதம் உள்ள ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், நாம் அந்த மக்கா நகரிலே நாங்கள் நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பு சகோதரர்களே, அந்த நகரிலே பிறந்த அந்த ஊரிலே அல்லாஹ் நபி அவர்களை பிறக்க செய்தான். எனவே இந்த ஹிஜ்ரத்தின் போது நபி அவர்களுடைய 53rd வயதிலே அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அழுதவர்களாக, அந்த இடத்தை விட்டு பிரிய முடியாதவர்களாக, சவுர் மலையிலிருந்து வெளியேறி மக்காவுடைய கடைசி பவுண்டரிக்கு எல்லைக்கு வந்து மக்காவை பார்த்து சொன்னார்கள், யா அர்ல மக்கா, ஏ மக்காவுடைய பூமியே, அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமிகளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான பூமி நீதான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமிகளிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான பூமி நீதான், அது மட்டுமல்ல, ஏ மக்காவே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமிகளிலே எனக்கும் மிக விருப்பமான பூமி நீதான், ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாத்தின் விரோதிகள் என்னை இருக்க விடுகிறார்கள், இல்லை என்றால் ஒரு நாளும் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன், போயிருக்க மாட்டேன் என்று அழுதவர்களாக, அதை சொன்னவர்களாக அங்கிருந்து புறப்படுகிறார்கள். சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும், இந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பித்தார். இதுவரைக்கும் நாங்கள் இன்று ஹிஜ்ரி ஆண்டை கணக்கெடுக்கிறோம், அதற்கு முன்பு முஸ்லிம்களுக்கு வருட கணிப்புக்காக ஒரு அமைப்பு இருக்கவில்லை. சகோதரர்களே, அவர்கள் ஹிஜ்ரத்தை வைத்து வருட ஆரம்பத்தை கணித்ததின் காரணம் என்ன? அன்பு சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்தின் போதுதான், ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் உலகத்திலே இஸ்லாம் வளர்ந்தது, இஸ்லாம் தலை தோங்கியது. நபி அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு நாட்டை விட்டு தியாகத்தோடு தன்னை பின்பற்றியவர்களோடு மதீனாவிலே போய் சேர்கிறார்கள். அந்த மதீனா வாசிகள் இஸ்லாத்துக்கு செய்த உதவி, அதனால் தான் மதீனாவை விரும்புவது ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு மதீனாவுடைய காலநிலையை, மதீனாவுடைய கிளைமட்டை யார் பொருந்திக் கொள்ளுகிறாரோ அவருக்காக அல்லாஹிடத்திலே நான் சிபார்சு செய்வேன் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போய் சேருவதற்கு இன்று போன்று ஏசி பஸ்ஸோ அல்லது நவீன வாகனங்களோ ராக்கெட் விமானமோ இருக்கல்ல. அந்த பாலைவன பூமியிலே ஒட்டகையின் மீது ஏறி அவர்கள் மதீனாவுக்கு போய் சேருவதற்கு 18 நாட்கள் பிடித்தது. சகோதரர்களே, இந்த 18 நாட்களும் பாலைவனத்திலே நபி அவர்கள் ஒட்டகையின் மீது எவ்வளவு சிரமத்தோடு அந்த பூமிக்கு போய் சேர்ந்திருப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தியாகங்களை நினைவுபடுத்துகின்ற ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. எனவே வெறுமனே நாங்கள் கதை கேட்பதல்ல, அன்பு சகோதரர்களே, நாங்களும் முஹாஜிர்களாக மாற வேண்டும், நாங்களும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத் என்ன? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஹாஜிர் மன் ஹஜர மானஹ அல்லாஹு. இஸ்லாம் எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ, இஸ்லாம் எவற்றையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறதோ, அவற்றையெல்லாம் வெறுப்பதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத்தாக இருக்கிறது. இன்று எந்த அளவுக்கு அந்த ஹிஜ்ரத்திலே நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம்? வட்டி சர்வசாதாரணமாகிவிட்டது. வட்டியை விரும்புபவர்களாக, அதை வளர்ப்பவர்களாக, ஜினாவை விபச்சாரத்தை மெருகூட்டுபவர்களாக, அதை வளர்ப்பவர்களாக, சகோதரர்களே, இஸ்லாம் தடை செய்த ஹராமான விடயங்களை நாங்கள் இன்று சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகிறோம், ஹிஜ்ரி ஆண்டை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த நேரத்திலே சகோதரர்களே, நாங்கள் முஹாஜிர்களாக மாற வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத், நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் செய்கிற ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? அல் முஹாஜிர் மன் ஹஜர மான அல்லாஹ். இஸ்லாம் எவற்றை வெறுத்திருக்கிறதோ அவற்றை பற்றி ஒரு வெறுப்பு அவருடைய உள்ளத்திலே வர வேண்டும். நபி அவர்களுடைய சுன்னாக்கள் பேரிலே ஒரு விருப்பம் வர வேண்டும். இஸ்லாத்துக்கு மாற்றமான யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தை நாங்கள் எதிர்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனுடைய வெற்றியின் போது அங்கிருந்த முஸ்லிம்களுக்கு சொன்ன வார்த்தையை ஞாபகம் செய்து பார்க்க வேண்டும். அங்கிருந்த முஸ்லிம்கள், இன்று பலஸ்தீனிலே என்ன நடக்கிறது சகோதரர்களே? நாங்கள் நாலாந்தம் ஊடகங்களிலே பார்க்கிறோம், அந்த மக்கள் இன்று வல்லரசு நாடுகளால் அவர்களுடைய உடல்கள் சல்லடையாக்கப்பட்டு விட்டது, அவர்களுடைய ரத்தம் ஓடுகிறது, அவருடைய உயிர் பலியாக்கப்பட்டிருக்கிறது. இன்று எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த மக்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தான் பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய கையிலே கிடைத்தது, பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கையிலே கிடைத்தது. முஸ்லிம்கள் எல்லாம் சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்த முஸ்லிம்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குந்தும் அதல்லன்னாஸ் வஹ்கரன், சொன்னார். லக்கத அஸ்ஸக்குமுல்லாஹு பில் இஸ்லாம். தோழர்களே, என் அந்த தோழர்களே, நீங்கள் எல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்பு, இந்த குர்ஆன் எங்களுடைய கையிலே இறங்குவதற்கு முன்பு நீங்கள் மிகப்பெரிய வழிகேடர்களாக இருந்தீர்கள். நீங்கள் இழிவான மக்களாக இருந்தீர்கள். எந்த கண்ணியமும் இந்த உலகத்திலே உங்களுக்கு இருக்கவில்லை. மனிதர்களிலே மிக கீழ் ஜாதி மக்களாக நீங்கள் இருந்தீர்கள். இஸ்லாம், இந்த இஸ்லாத்தின் மூலம்தான் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தினான். நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து விட்டோம், இஸ்லாத்தை உயிருக்கு மேலாக மதிக்கிறோம், அல்லாஹ்வுடைய நபி அவர்களை உயிரை விட மேலாக மதித்தோம். எனவேதான் இந்த வெற்றிகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த பலஸ்தீனுடைய அல்லது இந்த பக்கத்து நாடுகளுடைய வெற்றிகள் எங்களுடைய ஆள் பலத்தால் அல்ல, எங்களுடைய ஆயுத பலத்தால் அல்ல, எங்களுடைய வேற கட்டித்தனத்தால் அல்ல. நாங்கள் இஸ்லாத்தின் பேரிலே கொண்ட அந்த அன்பு, இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றுவதால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறான். மஹ்மா தத்லுபுல் இஸ்ஸத பிகைரில்லாஹ். எனவே இஸ்லாத்தின் மூலம் வெற்றி பெற்ற நீங்கள் மீண்டும் எப்பொழுது இஸ்லாத்தை மறந்து விடுவீர்களோ, அல்லாஹுவை மறந்து விடுவீர்களோ, அல்லாஹுக்கு மாற்றமான வழிகளில் கண்ணியத்தை தேடுவீர்களோ, யுதில்லுக்கும் அல்லாஹ், அல்லாஹ் மீண்டும் உங்களை இழிவாக்குவான் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, இன்று முஸ்லிம்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விடயம் இதுதான். அல்லாஹுவை மறந்து விட்டோம், இஸ்லாத்தை மறந்து விட்டோம், அமல்களிலே மிகவும் பொடுபோக்கு செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகை கூட இல்லாமல் எத்தனை முஸ்லீம் இருந்து கொண்டிருக்கிறார். சில கிராமங்களுக்கு, ஊர்களுக்கு போய் பார்த்தால் அந்த ஊரிலே தொழுகை வீதம் நூற்றுக்கு 10 வீதம், 120 வீதம். அதான் சொல்லுகிற நேரத்திலே மச்சிதலே வந்து தொழுகையை கூட நிறைவேற்றவில்லை என்றால் அவர் ஒரு முஸ்லிமா சகோதரர்களே? இந்த அளவுக்கு தொழுகையிலே பொடுபோக்கு, ஜகாத் சதக்காவிலே பொடுபோக்கு, ஹஜ்ஜிலே பொடுபோக்கு, குர்ஆன் திலாவத்திலே, குர்ஆனை விளங்குவதிலே, ஓதுவதிலே பொடுபோக்கு. இப்படி இஸ்லாமிய வழியிலே நாங்கள் பொடுபோக்கு செய்ய ஆரம்பித்ததின் காரணமாக அல்லாஹ் இஸ்லாமிய சமூகத்தை சோதனைக்குள்ளாக்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய புதுவருடத்தின் ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதம், ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாதத்திலே நாங்கள் முஹாஜிர்களாக மாற வேண்டும். இஸ்லாம் வெறுத்தவைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும். நபி அவர்களுடைய சுன்னாவுக்கு எதிரானவைகளை நாங்கள் எதிர்க்க வேண்டும். அதை பற்றிய ஒரு வெறுப்பு எங்களுடைய உள்ளங்களிலே கட்டாயம் உண்டாக வேண்டும். அன்பு சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதோடு இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய சில அமல்களும் இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே வந்திருக்கிறது, முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை கூடுதலாக பிடிப்பார். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அஃலலு ஸியாமி பஅத ரமலான் ஸஹ்ருல்லாஹில் முஹர்ரம். எப்படி ஃபர்லு தொழுகைக்கு பிறகு தொழுகைகளிலே மிக சிறந்த தொழுகையாக தஹஜ்ஜத் தொழுகை இருக்கிறதோ, தஹஜ்ஜத் தொழுகை ஃபர்லு தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகையாக இருக்கிறது. இதே போல நோன்புகளிலே சிறந்த நோன்பாக ரமலானுடைய நோன்புக்கு பிறகு முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கிற நோன்பு என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது சகோதரர்களே. அது மட்டுமல்ல, முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கிற ஒரு நோன்பு ஒரு மாதத்துடைய நோன்புக்கு சமமாக இருக்கிறது. ஒரு நோன்பு பிடித்து விட்டால் 30 நோன்புகள் பிடித்த நன்மை கிடைக்கும் என்ற ஹதீஸை நாங்கள் தபரானியிலே பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, அத்துடனே அதோடு நாங்கள் பிறை 9-10 முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கிற நோன்பை பற்றி பொதுவாக சொல்லிவிட்டு நபி அவர்கள் எங்களுக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய 9 முஹர்ரம் மாதத்திலே பிறை 10 அரபியிலே தாசு ஆசூரா என்று சொல்லுவார்கள். பிறை 9, பிறை 10, பிறை 10 ஆசூராவுடைய நோன்பை நபி அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கும் அதை பிடிக்கும்படி படித்திருக்கிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவை அடைகிறார்கள் அல்லவா? மதீனாவை போய் சேர்ந்த பொழுது மதீனாவிலே இருந்த யூதர்கள், முஸ்லிம்கள் அல்ல, மதீனாவிலே இருந்த யூதர்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள். உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடத்திலே கேட்டார்கள், ஏன் நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க, நீங்க நோன்பு பிடித்ததற்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விரோதியாக இருந்த ஃபிரௌனை அல்லாஹு தஆலா கடலிலே அழித்த நாள் இன்றைய நாள் தான். எனவே அல்லாஹு தஆலாவுக்கு நன்றிக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு அழிக்கப்பட்டதற்கு பிறகு மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் நன்றிக்காக நோன்பு பிடித்தார்கள். எனவே நாங்களும் அந்த நோன்பை பிடித்து வருகிறோம் என்று சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு இந்த யூதர்களை விட நாங்கள் தான் தகுதியானவர்கள். மூசா அலைஹி ஸலாம் எங்களுடைய நபி, ஈசா அலைஹி ஸலாம் எங்களுடைய நபி, எனக்கு நான் கடைசி நபி, எனக்கு முன்னாலே வந்த அத்தனை நபிமார்களையும் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவர்களை நம்ப வேண்டும். எனவே அந்த அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு இந்த யூதர்களை விட நாங்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்களும் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறார்கள். சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிப்பதற்காக பணிக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே இந்த ஆசூரா முஹர்ரம் 10வது நாள் நோன்பு பிடிப்பது, நபி அவர்கள் சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு பிடிப்பேன். எனவேதான் முஹர்ரம் 9 நாளை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, முஹர்ரம் 10 இந்த இரண்டு நாட்களிலும் முஹர்ரம் மாதத்திலே நோன்பு பிடிப்பது முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கிற ஒரு நோன்பு கழிந்த ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவோ தவறு செய்கிறோம், எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம், இந்த பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அல்லாஹு தஆலா எத்தனையோ விடயங்களை வைத்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் முஹர்ரம் மாதம் 10வது நாள் பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, பைஹக்கியிலே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு பிடிப்பதோடு யார் அதிகமாக சதக்கா செய்வார்களோ, யார் அதிகமாக தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பார்களோ, மன் அவ்ஸா அலா அயாலிஹி வ அஹ்லிஹி, முஹர்ரம் மாதம் 10வது நாள் தன்னுடைய குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு கூடுதலாக யார் தர்மம் செய்வார்களோ அல்லாஹ் அவருடைய முழு வருடத்திலும் வரக்கத்து செய்வான், அவருக்கு ரிஸ்குடைய வாசல்களை அல்லாஹ் விசாலமாக்குவான் என்ற ஹதீஸையும் பைஹக்கி என்ற கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த நன்மைகளை எல்லாம் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு பிடிப்பதோடு சதக்கா செய்வது, தர்மம் செய்வது, குடும்பத்துக்கு செலவழிப்பது, துவா செய்வது, இப்படியான அமல்களையும் நாங்கள் இந்த மாதத்திலே செய்து கொள்ள நாங்கள் முயற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதத்தை அடைந்திருக்கிற நாம் நாங்கள் கழிந்த வருடத்தையும் சிந்திக்க வேண்டும், எதிர்நோக்கக்கூடிய வருடத்தை மனதிலே உறுதி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே என்னுடைய கால நேரத்தை கழிப்பேன், ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்து ஒரு இஸ்லாமியனாக மௌத்தாகுவேன். ஏனென்றால் அல்லாஹிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே முதல் கேள்வி வாழ்நாளை பற்றி, இரண்டாவது கேள்வி வாலிபத்தை பற்றி அன்பு சகோதரர்களே, இரண்டாவது கேள்வி அல்லாஹு தஆலா வாலிபத்தை பற்றி கேட்பார். இன்று அநேகமான வாலிபர்களை பார்க்கிறோம் இஸ்லாமிய வழி தவறி விட்டார்கள், அவர்கள் ட்ரக்ஸுக்கு அதாவது ஹெரோயினுக்கு குடும்புக்கு ஆளாகி விட்டார்கள். இன்னும் மியூசிக்கிலும் இஸ்லாம் தடை செய்த ஹராமான விடயங்களிலும் மூழ்கி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ வாலிபர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, வாலிபர்கள் இஸ்லாமிய உணர்வோடு தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும், இஸ்லாத்தை விளங்க வேண்டும், இஸ்லாத்தை படிக்க வேண்டும். ஏனென்றால் நபி அவர்களோடு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த சமூகத்துக்கு நாங்கள் சஹாபாக்கள் என்று சொல்லுகிறோம். அந்த சஹாபா என்று சொல்லப்படுகின்ற அந்த சமூகத்திலே அநேகமானவர்கள் வாலிபர்கள் தான், வயோதிபர்கள் அல்ல. ஹஜ்ரத் அலியை பார்க்கிறோம், ஹஜ்ரத் சல்மானை பார்க்கிறோம், ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைரை பார்க்கிறோம், அப்துல்லா என்ற பெயர் கொண்ட பலரை பார்க்கிறோம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு உமர், இவர்கள் எல்லாம் 13, 14, 15, 30 வயது கீழ்பட்ட இளம் இஸ்லாத்தின் சிங்கங்கள். ஹம்சாவை பார்க்கிறோம், உஹத் யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டார், சஹிதாக்கப்பட்டார். அன்பு சகோதரர்களே, முஸ்அப் இப்னு உமைர் உஹத் யுத்தத்திலே சஹிதாக்கப்பட்டார், 30 வயது. அந்த நேரத்திலே சகோதரர்களே அவர் இஸ்லாத்துக்காக செய்த சேவைகள் என்ன, அந்த இளம் வயதை அவர்கள் இஸ்லாத்துக்காக கழித்தார்கள். எனவே ஹஜ்ரத் சல்மானை பார்க்கிறோம், 7 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஹஜ்ரத் அலியை பார்க்கிறோம், 7 வயது சிறிய வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இப்பேற்பட்ட இஸ்லாமிய ஈமானிய உணர்வு வாலிபர்களாக அந்த சஹாபாக்களோடு இருந்த சமூகம் இருந்தார். அன்பு சகோதரர்களே, இன்றைய வாலிபர்களை பார்த்தால் இஸ்லாத்தையே மறந்து விட்டார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல அல்லது முஸ்லீம் அல்லாத நாத்திகர்களைப் போல வெஸ்டர்ன் டைப் என்று சகோதரர்களே, அல்லது நாகரிகம் என்று
நின்று ஐரோப்பிய ஃபேஷனிலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், இஸ்லாத்தை மறந்து விட்டார். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய புது வருடத்தில் இருக்கிற நாம், எங்களுக்கு புது வருடம் ஜனவரி அல்ல, எங்களுக்கு புது வருடம் சகோதரர்களே இந்த இஸ்லாம் முஹர்ரம் மாதம். ஆனால் எங்களுக்கு இதற்கென்று கொண்டாட்டங்கள் கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த மாதத்திலே எவற்றை நபி அவர்கள் செய்யும்படி கடைபிடித்திருக்கிறார்களோ, எனவே அந்த விடயங்களை தெரிந்து அறிந்து நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் கழிக்கிறானோ, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாலிபர்களை மஹ்ஷர் மைதானத்திலே கண்ணியப்படுத்துகிறார். ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, சபஅத்துன் யுதில்லஹுமுல்லாஹு யௌமல் லில்லு இல்லா லில்லு, நிழலே இல்லாத அகோரமான வெயில் வீசுகின்ற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஏழு கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான். சகோதரர்கள், யார் அந்த ஏழு கூட்டம்? அந்த ஏழு கூட்டத்திலே ஒரு கூட்டம் வஷாபுன் நஸ்அ ஃபி இபாதத்தில்லா, தன்னுடைய வாலிபத்தை இஸ்லாமிய வழியிலே அல்லாஹுக்கு பொருத்தமான வழியிலே முறையிலே கழித்த வாலிபர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி சகோதரர்களே, எங்களுடைய பணத்தை பற்றிய கேள்வி. வன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீம அன்ஃபகா, பணத்தை எந்த வழியிலே தேடினாய், எந்த வழியிலே சம்பாதித்தாய், எந்த வழியிலே அதை செலவழித்தாய் என்ற இரண்டு விடயங்களை பற்றி கேள்வி கேட்கப்படும். எனவே அன்பு சகோதரர்களே, பணம் அது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. அதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே தேட வேண்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே செலவழிக்க வேண்டும். ஆனால் இன்று எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்கிறோம், அவர்கள் இஸ்லாத்துக்காக செலவழிக்கிறார்கள் இல்லை, நல்ல விடயங்களுக்காக செலவழிக்கிறார்கள் இல்லை, உலோபித்தனம் சகோதரர்களே வீண் விரயம், இப்படி அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வத்திலே அவர்கள் எல்லை மீறி நடக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், லா யஹ்சபன் அல்லதீன யப்ஹலூன பிமா ஆதாஹும் அல்லாஹ், யாருக்கெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கொடை எனும் அந்த சிறப்பிலிருந்து கொடுத்து அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கி வைத்திருக்கிறாரோ, அவர்கள் சதக்கா செய்யாமல், தர்மம் செய்யாமல், சமூக சேவைகளுக்கு செலவழிக்காமல் உலோபித்தனம் செய்வது, நப்பித்தனம் செய்வது நல்லது என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் பணத்தை நல்ல வழியிலே செலவு செய்யாமல் உலோபித்தனம் செய்வது நல்லது என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் எந்த பணத்தை அவர்கள் உலோபித்தனம் செய்தார்களோ அந்த பணத்தை அவர்களுக்கு பாம்பாக ஆக்கப்பட்டு அவர்களுடைய கழுத்துகளிலே கியாமத்துடைய நாளையில் மாற்றப்படும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்பு சகோதரர்களே, பணத்தை எந்த வழியிலே சம்பாதித்தாய், எந்த வழியிலே செலவழித்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. அடுத்ததாக அறிவு பற்றிய கேள்வி, படித்ததை கொண்டு கற்றதை கொண்டு என்ன செய்தாய். எனவே அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாலேஜ், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு, இதற்கும் கேள்வி இருக்கிறது. ஒருவர் டாக்டருக்கு படித்திருக்கிறார், அவருக்கு அல்லாஹ் அவரை அல்லாஹ் வைத்தியரை ஆக்கியது உலகத்திலே சம்பாதிச்சு கொட்டுவதற்கு மட்டுமல்ல, ஒருவரை அல்லாஹ் ஆலிமாக ஆக்கி வைத்திருக்கிறார் அவர் கைவரிசையை காட்டுவதற்கு மட்டுமல்ல, ஒருவரை அல்லாஹு தஆலா என்ஜினியராக ஆக்கி வைத்திருக்கிறார், இன்னொருவரை அல்லாஹ் எம்ஏ பிஏ படித்தவராக ஆக்கி வைத்திருக்கிறார், அவன் நாத்திகனாக ஆகிறதுக்கு அல்ல, அவன் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவதற்கு அல்ல, அது எந்த அறிவோ சகோதரர்களே, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நுணுக்கம், அவருக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜ், அதை எந்த முறையிலே அவன் செலவழித்தான் என்பது பற்றி கேள்வி கேட்கப்படும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே புது வருடத்தில் இருக்கிற நாம் ஹிஜ்ரி 1433 முடிந்து 34 கால் வைத்திருக்கிற நாம், அன்பு சகோதரர்களே, இந்த நேரத்தில் எங்களுடைய சிந்தனையை ஆழமாக நாங்கள் செயல்படுத்த வேண்டும். நாம் இஸ்லாத்துக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய அறிவால், எங்களுடைய ஆற்றலால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே ஹிஜ்ரி வருடத்தின் முதல் மாதத்தில் நாங்கள் தியாகிகளாக, முஹாஜிர்களாக மாற வேண்டும். உள்ளத்தோடு போராடி இஸ்லாம் வெறுத்தவைகளை வெறுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே எங்களுடைய எஞ்சிய வாழ்நாளை கழித்து நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நல்லவர்களாக அல்லாஹ்விடத்திலே போய் சேர நாம் முயற்சி எடுப்போமாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா? யா அல்லாஹ், எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா? நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா? யா அல்லாஹ், எங்களுடைய எஞ்சிய வாழ்நாளை உனக்கு பொருத்தமான முறையிலே அமைத்து விடுவாயா? பாவச் செயல்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா? எங்களுடைய வாழ்நாளை சுருக்கி விடாதயா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட வாழ்நாளை தந்து நல்ல அமல்களில் எங்களை ஈடுபடுத்துவாயா? எங்களுக்கு இருக்கிற நோய்களை கஷ்டங்களை பிரச்சனைகளை நீக்கி விடுவாயா? இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிடுமையை, இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை யா அல்லாஹ் அகற்றி விடுவாயா? முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயா? அகதிகளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனிய முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயா? இன்னும் எந்த மண்ணிலே இஸ்லாமியர்களுடைய பூமியிலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா? அவர்களை பாதுகாப்பாயா? அவர்களை ஈமானிய உணர்வுள்ளவர்களாக ஆக்குவாயா? அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயா? அங்கே இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களை, வல்லரசுகளின் ஆயுதங்களை செயலிழக்க செய்வாயாக. அந்த அப்பாவி முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் உதவி செய்வாயா? இந்த நாட்டிலும் எங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயா? கௌரவமாக வாழ வைப்பாயா? இந்த நாட்டிலே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இடையே நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களை பாதுகாப்பாயா? இந்த நாட்டிலே கண்ணியமாக கௌரவமாக யா அல்லாஹ் எங்களை வாழ வைப்பாயா? எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயா? ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.